கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்டிருக்கிற அன்பின் சகோதர சகோதரிகளே, உம் யாவருக்கும் பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் இந்த ஒரு மத்தியான வேளையின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனுடைய அதிக கிருபையால இந்த ஒரு மகாநாடை ஏற்படுத்தி அவருடைய சத்திய வசனங்களை நாம் தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிற இந்த ஒரு நல்ல நேரத்துக்காக பிதாவாகிய தேவனுக்கு நாம் நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு இந்த ஒரு பாடத்தை நாம் ஆரம்பிக்கலாம். தலைப்பு வசனமாக சங்கீதம் 89 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர்.
தேவனுடைய நிலைமை இப்படிதான் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லீங்களா. பரிசுத்தவானுடைய சபையில பயத்தக்க படுவதாக ஒரு தேவனா இருக்கிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். முக்கியமாக தேவனுடைய அந்த மகிமை எப்படியாப்பட்டது அப்படின்றது உணர்றது ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியமா இருக்கு. ஒரு சாம்பிளா தான் மோசை கூட ஒரு காமிச்சதாக நம்ம பாக்குறோம் அவருடைய அந்த மகிமை. அப்போ இந்த சபையின் மத்தியத்துல தேவனுடைய இந்த மகிமையை நம்ம எப்படிதான் பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அநேகர் நாம இங்க கூடியிருக்கிறோம், ஒவ்வொருத்தருக்குள்ளவோ தேவனுடைய ஆவி உலாவிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா தேவனுடைய மகிமை இங்க இருக்கிறதாக நம்ம அந்த உணர்வோடு தேவனை பற்றி இன்னைக்கு நம்ம ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்ல, தேவன் அதிகமாய் பயப்படத்தக்கவராயிருக்கிறார். மகா வல்லமையும் மகா சக்தும் அவருடைய ஞானம் அவருடைய அன்பு அவருடைய வல்லமை இது எதுக்குமே ஒரு முடிவே இல்லாத ஒரு நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம பிதாவாகிய தேவன். இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம், யாத்ராகமம் 20 அதிகாரம் 7 வசனம். யாத்ராகமம் 20 அதிகாரம் 7 வசனம்.
உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக.
பாத்தீங்களா, அப்போ தேவனுடைய நாமத்தை வீணாக நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்களா,
வழங்காதிருப்பாயாக.
இது ஒரு கட்டளையாவே சொல்லியிருக்கு. அப்போ கண்டிப்பா நம்ம தேவனுடைய பேரை அப்பப்போ உச்சரிக்க மாட்டோம், அந்த ஒரு வேலையை நம்ம செய்யாத இருக்கலாம். இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில தேவனை நம்ம எப்படி வெளிப்படுத்திட்டு இருக்கோம், தேவனை நம்ம வாழ்க்கையில வெளிப்படுத்திட்டு இருக்கோமா, தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் இல்லைங்களா. அப்போ நம்மள வந்து சிலர் பார்க்கும் போது இவன் ஒரு கிறிஸ்தவனா அப்படின்னு சொன்னால என்ன ஆயிடுச்சுங்க, தேவனுடைய நாமத்தை வீணாக வழங்கினதை போல ஆயிடும் இல்லைங்களா. அப்படி நம்ம வாழக்கூடாது, வாழவும் விட மாட்டார் தேவன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இன்னொரு வேண்டுகோள். இப்ப ஏறக்குறைய ஒரு மணி நேரம் தேவன் எனக்கு, அதாவது சகோதரர்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார், தேவன் அது அருள் செய்திருக்கிறார். இந்த ஒரு மணி நேரத்துல உங்களை நான் கஷ்டப்படுத்த போகிறேன், நானும் கஷ்டப்பட போறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய தமிழ் அவ்வளவு சுத்தமா இருக்காதுங்க. அது மாத்திரமில்ல, தேவன் பற்றி பேசும்போது, அதுவும் இந்த இவ்வளவு பெரிய சபை மத்தியத்துல பேசும்போது அது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு காரியமா இருக்கு. எனக்காக நீங்க ஜபத்துல வேண்டிக் கொண்டு இந்த ஒரு மணி நேரம் என்னோட கூட நீங்க கூட கஷ்டப்படணும் சரிங்க. அப்ப தேவனை பற்றி நம்ம பாக்குறோம் இன்னைக்கு தலைப்பு வசனத்துல, தலைப்புல தேவன் ஒரு எரிச்சல் கொண்ட ஒரு தேவனா இருக்கிறார் இல்லைங்களா. ஏன் தேவன் ஒரு எரிச்சலோட இருக்கிற ஒரு தேவனா இருக்கிறார் இல்லைங்களா. இதுக்கு முதலாவது நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம், அதே யாத்ராகமம் 20 அதிகாரம் 5 வசனம்.
நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மற்றும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன்.
பாத்தீங்களா, அப்போ தேவனை பார்க்கும் போது நான் ஒரு எரிச்சலான தேவனாய் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு இல்லீங்களா. இப்ப ஏன் தேவன் எப்பவுமே எரிச்சல் கொண்டு இருக்கிறாரா, இங்க பார்க்கும்போது எரிச்சல் கொண்டு இருக்கிறேன் அப்படின்றார், ஒரு நிலைமையாவே அது இருக்குது. அப்போ இந்த ஒரு காரியத்தை பார்க்கும்போது இந்த உலகத்துல இல்ல நாம் எல்லாருமே என்ன கூட சேர்த்து எரிச்சல் அப்படிங்கும் போது ஒரு நெகட்டிவான ஒரு காரியமா தான் நம்ம பார்த்திருப்போம். இருந்தாலும் தேவனை பற்றி நம்ம பார்க்கும்போது அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நான் எரிச்சல் கொண்ட தேவனா இருக்கிறேன், நான் எரிச்சல் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நிறைய முறை அவர் சொல்லியிருக்கிறார். அதை பற்றி கூட நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்ப ஏன் இந்த ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு? முதலாவது தேவனுடைய பேர் என்ன? நம்ம அனைவருக்கும் தெரியும் இல்லைங்களா, தேவனுடைய பேர் அவர் வெளிப்படுத்தும் போது நானே நானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தல் 3:13-14 நம்ம அதை பார்க்கிறோம். வாசிக்க வேண்டாம், நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிற வசனம் தான். இருந்தாலும் தேவன் அவருடைய பேர் எப்படிதான் வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது முதல் முதலாக நானே நானாக இருக்கிறேன் அப்படின்னு தேவன் சொல்லியிருக்கிறார். சரிங்க, இது மாற்றமா அவருடைய பேர். இதோட கூட இன்னொரு பேர் கூட இருக்கு, அதையும் நம்ம வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்த எக்ஸோடஸ் 34:14, யாத்ராகமும் 34:14
கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது அவர் எரிச்சல் உள்ள தேவனே.
பாத்தீங்களா, கர்த்தருடைய நாமம் எரிச்சல் என்பது அவர்
எரிச்சல் உள்ள தேவனே.
எரிச்சல் உள்ள தேவனே இல்லீங்களா? ஏன் இந்த ஒரு இந்த மாதிரியான ஒரு பேரு அவர் வெளிப்படுத்திக்கிறார்? இந்த ஒரு நாமம் அவரே இது என்ன பண்றாருன்னா அங்கீகரிக்கிறார், நான் எரிச்சல் கொண்டு இருக்கிறேன், ஆகையால் நான் எரிச்சல் கொண்ட ஒரு தேவனாயிருக்கிறேன் அப்படின்னு தேவன் இங்க சொல்றார். ஆனா நம்ம எப்பவுமே தேவனை எப்படிதான் பார்த்திருக்கிறோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு நீதியான ஒரு தேவன், நேர்மையான ஒரு தேவன், அன்பு கலைந்த ஒரு தேவனா இருக்கிறார். தேவனே அன்பாய் இருக்கிறார் அப்படின்றது கூட 4:8 நம்ம வாசிக்கிறோம். இப்படியாப்பட்ட ஒரு தேவன் அவருக்குள்ள ஏன் இவ்வளவு ஒரு எரிச்சல், ஏன் எப்பவுமே எரிச்சல் கொண்டு இருக்கிறார் அப்படின்றது ஒரு மகாபெரிய ஒரு கேள்வியா இருக்கு. அப்ப இதோடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேற இந்த பேரை வச்சு தேவன் சொல்லியிருக்கிற விஷயத்தை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது, இதை உணர முடியாது. உதாரணத்துக்கு நானே நானா இருக்கிறேன் இல்லைங்களா, ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பேர் அவருடைய நிலைமை. ஆனா அதோடைய ஆழத்தை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு நேரம் போதாது, நம்மளுடைய புத்தி ஞானம் போதாது. அப்படியாப்பட்ட ஒரு தேவனா இருக்கிறார். இருந்தாலும் இந்த ஒரு பக்கத்தில் நம்ம பார்க்கும்போது தேவன் நான் எரிச்சல் கொண்ட தேவன் அப்படிங்கிறார். அப்ப முதலாவது இந்த எரிச்சல்னா என்ன அப்படின்றது நம்ம பார்க்கணுமா இருக்குங்க. இந்த எரிச்சல் ஜெலசி, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஐ ஆம் எ ஜெலஸ் காட் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஜெலசி ஆர் எரிச்சல் இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிபிக்கலா இந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்ன பாத்தீங்கன்னாக்கா, திஸ் டிபிக்கலி ரெஃபர்ஸ் டு தி நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி. இது ஒரு நெகட்டிவான ஒரு யோசனையா இருக்கு, ஒரு உணர்வா இருக்கு. எதனால இந்த ஒரு உணர்வு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல மனக்குலத்துக்குள்ளாக வர இந்த ஒரு உணர்வு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்செக்யூரிட்டி, ஃபியர், பயம், ஆங்ஸைட்டி ஓவர் அன் ஆன்டிசிபேட்டட் லாஸ். எதுவோ எழுந்து போயிடுறோம் அப்படின்றதுனால ஒரு பயம், லாஸ் ஆஃப் சம்திங் வெரி கிரேட் அண்ட் பர்சனல் வேல்யூ, ரொம்ப ஒரு வெளியேறப்பட்ட விஷயம், அது நம்மளுக்கு ரொம்ப ஒரு பர்சனலா இருக்கிற ஒரு காரியம், அது எழுந்துடுவோமோ அப்படின்ற ஒரு பயம். முக்கியமாக பர்டிகுலர்லி இன் கனெக்ஷன் வித் ஹியூமன் ரிலேஷன்ஷிப், மனுஷருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு உறவை எங்க நம்ம எழுந்துடுவோமோ அப்படின்றதுக்காக இந்த ஒரு உணர்வு வரத்தக்கதாக இருக்கு. அது மாத்திரமில்ல, இந்த ஒரு உணர்வு வந்துட்டு ஒரு காம்பினேஷனான ஒரு உணர்வு. எரிச்சல்னா வெறும் எரிச்சல் மாத்திரம் வந்துடாது, இதோட கூட சேர்ந்து இன்னும் சில உணர்வுகள் கூட வரதா இருக்கு. என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கோபம், ஆங்கர், ரிசென்ட்மெண்ட், இன்அடிக்குவசி, பத்தாத இருக்கிற ஒரு நிலைமை, ஹெல்ப்லெஸ்னஸ், அப்புறமா டிஸ்கஸ்ட் இல்லைங்களா. சோ இப்படியான சில காரியங்கள் சேர்ந்து இந்த ஒரு உணர்வு வரதா இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த உணர்வை பத்தி நம்ம வந்து நிறைய பேர் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்திருக்கிறாங்க, பயாலஜிஸ்ட் இதை பத்தி ஆராய்ச்சி செய்திருக்காங்க, சோசியாலஜிஸ்ட் சமுதாய பத்தி ஆராய்ச்சி செய்யறாங்க, அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க, ஆர்டிஸ்ட் இதை பத்தி ஆராய்ச்சி செய்திருக்கிறாங்க. அது பத்தியெல்லாம் இன்னைக்கு நம்மளுக்கு பேசுறதுக்கு அதிக சமயம் இல்லை. இருந்தாலும் நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு எரிச்சல் அப்படின்றத நம்ம எப்படி இப்போ புரிஞ்சுக்கிறது? ஏன்னா நம்ம இதை வந்துட்டு வேற விதமா புரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த உலகமும் அப்படிதான் புரிஞ்சிட்டு இருக்கு, நம்மளும் அப்படிதான் புரிஞ்சிட்டு இருந்திருக்கோம். ஆனா இந்த ஒரு பேரே தேவனுக்கு இருக்கிறதாக நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க் நம்ம முன்பாக வருது. ஏன் தேவன் இந்த ஒரு பேரை வச்சிருக்கிறார் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுமா இருக்குன்னா, இந்த உணர்வுனா என்ன அப்படின்றத சரியாக நம்ம ஆராய்ஞ்சு புரிஞ்சுக்கணுமா இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ இதை வந்துட்டு வெறும் வார்த்தையா எடுத்து நம்ம பார்த்தோம்னா இதை புரிஞ்சுக்க முடியாது. இதுக்கு தேவனே நம்மளுக்கு வேதாகமத்தில் ஒரு நல்ல உதாரணங்களை கொடுத்திருக்கிறார். அதை கூட நம்ம எண்ணாகமம் 5:11-31 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். அதை வாசிக்க வேண்டாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவிக்கு உண்டாகிற இந்த எரிச்சலோடைய ஒரு காரியத்தை பற்றி இங்கே பேசப்பட்டிருக்கு. ஒருவேளை ஒரு கணவனுடைய மனைவி அவரை துரோகம் செய்தால் இல்லைங்களா, அவருக்கு விரோதமா பாவம் செய்தால், இன்னொரு திருக்கூட அவர் பாவம் செய்யும் போது தேவன் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா அந்த ஒரு கணவனுக்கு எரிச்சல் உண்டாகும். அப்ப அந்த எரிச்சல் வந்த போது அந்த எரிச்சலை எப்படி வந்துட்டு டீல் பண்ணோம் அப்படின்றது அந்த எல்லா வசனத்திலையும் அங்க சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லாமே படிக்க போறதுல முக்கியமா அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு ஒரு ஆஃபரிங் கொடுக்கணுமா இருக்கு. அந்த ஆஃபரிங் பேரு ஜெலஸ் ஆஃபரிங், ஆஃபரிங் ஆஃப் ஜெலசி. அது அப்படியாப்பட்ட ஒரு ஆஃபரிங் தேவன் கொடுக்க சொல்றார். அந்த ஆஃபரிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பார்லி. அந்த பார்லியை வந்து தண்ணியோட கூட கலந்து அந்த ஒரு ஆசாரியர் என்ன பண்ணணும்னா, இப்படி இந்த ஒரு ஜெலசி எதனால வரலாம் அப்படின்னாக்கா, ஒருவேளை அந்த ஸ்திரீ மெய்யாலுமே அப்படியாப்பட்ட ஒரு பாவத்துல ஈடுபட்டு இருந்தா, அல்லது இந்த ஒரு கணவனுக்கு ஒரு டவுட் இருந்தா, ஒருவேளை அவருடைய மனைவி வந்துட்டு இப்படியாப்பட்ட ஒரு பாவம் பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஒரு டவுட் அவருக்குள்ள இருந்தா, இந்த ரெண்டு சூழ்நிலையிலும் இந்த ஒரு ஆஃபரிங் செய்யணும். அவருடைய மனைவி அங்க ஆசிரியருக்கு முன்பாக கொண்டு போய் அந்த பார்லி வாட்டர் கூட கலந்து தண்ணியோட கூட கலந்து அதை குடிக்கணுமா இருக்கிறது. ஒருவேளை இந்த ஒரு ஸ்திரீ அந்த ஒரு பாவத்துல ஈடுபட்டு இருந்தா என்ன ஆகும்னா, சைன்ஸ் சில சைன் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவங்களுடைய வயிறு உப்பி போயிடும், காலில் வந்துட்டு சில ராட்டனஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை அது அப்படியா நடந்தா கண்டிப்பா அவங்களுடைய அந்த ஜெலசி வந்துட்டு ஒரு சரியான ஒரு ஜெலசியா இருக்குது அப்படின்றது கூட அங்க தேவன் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். படிக்கலாம். என்னாகமும் 5:14
எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவன் தன்னுடைய மனைவி தீட்டுப்படுத்தப்பட்டிருக்க, தீட்டுப்படுத்தப்பட்ட தன் மனைவியின் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும், அல்லது அவன் மனைவி தீட்டுப்படாதிருக்க எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவன் அவள் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும்.
பாத்தீங்களா, சோ இன்னொரு எரிச்சலாவி கண்டிப்பா வெரி நேச்சுரல், இது வந்தே வரணும், வந்தே வரும் அப்படின்றது தேவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனாலேயே தேவனே என்ன பண்றாரு, இந்த ஒரு விஷயத்தை யாரோ கேட்டு இந்த ஒரு காரியத்தை தேவன் சொல்லாமல் தேவனே இந்த ஒரு அறிகுறி கொடுக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது 30 நம்ம வாசிக்கலாம்.
புருஷன் மேல் எரிச்சலின் ஆவி வருகிறதினால் அவன் தன் மனைவியின் மேல் அடைந்த சமுசயத்துக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே, அவன் கர்த்தருடைய சன்னிதியில் தன் மனைவியை நிறுத்துவானாக, ஆசாரியன் இந்த பிரமாணத்தின் படியெல்லாம் அவளுக்கு செய்ய கடவன்.
பாத்தீங்களா, அந்த பிரமாணத்தின் படி அங்க என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாங்களோ நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிட்டேன், நீங்க வீட்டுல போய் படிச்சுக்கலாம். அந்த ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்றது தேவன் இங்க சொல்லி இருக்கிறார் இல்லீங்களா. அப்ப இங்க பாக்கும்போது இது வந்துட்டு ஒரு கணவன் மனைவிக்குள்ள அவங்களுடைய உறவுக்குள்ள ஆகிற ஒரு காரியமா கூட இருக்கிறதாக நம்ம பாக்குறோம். இந்த உதாரணத்தை நம்ம ஏன் பாக்குறோம் அப்படின்றது நம்ம போக போக உங்களுக்கு நல்லா இது புரிஞ்சிடும். இந்த உதாரணத்தை மாத்திரம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் அவங்களுடைய உறவுக்குள்ள ஆகிற ஒரு காரியமா இருக்கிறதாக நம்ம பாக்குறோம் இல்லீங்களா. அப்போ இந்த ஒரு எரிச்சல் ஒரு சரியான எரிச்சலா? தேவனே இங்க வந்துட்டு ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கார் அது பற்றி இல்லைங்களா. அப்ப அது சரியா அப்படின்றதுக்காக இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். நீதிமொழி 6:34-35.
ஸ்திரீயை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும். அவன் பழிவாங்கும் நாளில் தப்ப விடான். அவன் எந்த ஈட்டையும் பாரான். அநேக வெகுமதிகளை கொடுத்தாலும் அமர்ந்திருக்க மாட்டான்.
பாத்தீங்களா, அநேக வெகுமதிகள் கொடுத்தாலும் இல்லைங்களா, அவன் இந்த ஜலிய அதாவது இந்த ஒரு எரிச்சல் வந்தா என்ன ஆயிடும் அப்படின்னாக்கா, முக்கியமா கோபம் வந்தே வரும். அந்த கோபத்தினால இப்ப இந்த ஒரு கணவன் என்ன பண்ணுவாருன்னா, சில நடவடிக்கைகள் எடுத்து எடுப்பார். நீங்க உலகத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா, இப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல யாருன்னா மாட்டிட்டாங்கன்னா, உலகத்துல நிறைய உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். அதாவது அந்த கணவன் என்ன பண்ணுவாருன்னா, யாரு அந்த மூணாவது மனுஷன் இருக்கிறாரோ அவரை கொன்றுவார், கொன்னு இருக்கிறார். அதுக்கு அடுத்ததா அவருடைய மனைவியும் கொன்னு அவருடைய அவங்களுடைய பாடியை பீஸ் பீஸாக கூட பண்ணியிருக்கிறதாக கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். அவ்வளோ ஒரு எரிச்சல் அவருக்குள்ளாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போ ஏன் இப்படியாப்பட்ட ஒரு எரிச்சல் இல்லைங்களா? பாருங்க, இது வந்துட்டு தேவன் பைபிள்லேயே எப்படி டீல் பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து ஆராய்ச்சியாளர்கள் இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ரொமான்டிக் ஜெலசி. இது வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வுகள் இருக்கு. இது ஏன் இப்படி இருக்குனாக்கா, அந்த ஒரு பொசசிவ்னஸ், நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பொசசிவ்னஸ். ஏன்னா இந்த நம்ம யாரு கூட திருமணம் ஆயிருக்கோ நம்மளுடைய மனைவி, அவங்க வந்து நம்மளுக்கு மாத்திரம் சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. அவங்க வேற யாருக்குமே இணாக முடியாது, வேற யாரு கூட உறவு கூடவே முடியாது. திஸ் இஸ் நீட் நாட் பி பிசிக்கல் அலோன், பட் இட் இஸ் ஆல்சோ இமோஷனல். இமோஷனலா கூட இல்லைங்களா, நம்ம வெறும் பிசிக்கலா நினைக்க வேணாம், இமோஷனலா கூட ஒருத்தர் கூட ஈடுபட்டு இருந்தா அதுவும் ஒரு கணவனுக்கு கண்டிப்பா பிடிக்கவே பிடிக்காது அப்படின்றது நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சோ இதை பற்றி அநேக ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்துட்டு டயேட் ட்ரையேட் அப்படின்ற சில வார்த்தைகள் யூஸ் பண்ணிருக்கு. அதாவது ரெண்டு பேருக்குள்ள ஆகிற ஒரு ஜெலசி, மூணாவது மனுஷனுக்குள் நாலு ஆகிற ஒரு ஜெலசி. அதாவது இப்ப பார்த்தோம், கணவன் மனைவி இன்னொரு மூணாவது மனுஷன், ஆர் பாசிபிள் ரைவல். ஒருவேளை இது இமேஜினரியா கூட இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு உறவே இல்லாமல் இமேஜினரியா கூட இருக்கலாம். அது கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஒருவேளை டவுட் இருந்தா கூட என்ன பண்ணும், அந்த பார்லியை கொண்டு போய் கொடுக்கும் போது அதுல இருந்து என்ன ஆகும், கிளியர் ஆகும், அவருடைய டவுட் கிளியர் ஆகும். சோ இட் குட் பி அ ரியல் ரைவல் ஆர் அ இமேஜினரி ரைவல் அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். இதனால உண்டாகிற ஒரு உணர்வு அப்படின்றது நம்ம பார்க்கணும் சரிங்க. இது ஒரு ஜஸ்ட் ஃபார் அன் அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப தேவனுக்கு ஏன் இந்த ஒரு எரிச்சல் இல்லைங்களா? இந்த ஒரு பேக்ரவுண்ட்ல நம்ம மனசுல வச்சுட்டு இப்ப கேள்வி கேட்கலாம், தேவனுக்கு ஏன் இப்படியாப்பட்ட ஒரு எரிச்சல் இல்லைங்களா? கண்டிப்பா தேவனுக்கு இருக்கு. யார் மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மேல. படிக்கலாம் சங்கீதம் 135:4. சங்கீதம் 135:4.
கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன்.
சங்கீதம் 135:4.
கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ராயலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார்.
பாத்தீங்களா, தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களை தமக்கு சொந்தமாக என்ன பண்ணியிருக்கிறாருங்களா, தெரிந்து கொண்டார். இங்கிலீஷ்ல இத வாசனா இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இஸ்ரேல் ஃபார் இஸ் பெக்யூலியர் ட்ரெஷர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரொம்ப வித்தியாசமான ஒரு ஜனங்களா இவர் யோசிக்கிறார் இந்த இஸ்ரேல் ஜனங்களை. அதனால தான் என்ன பண்ணிருக்கிறார் தேவன், இவங்களை செலக்ட் பண்ணிருக்கிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. இப்ப நம்ம கூட ஒரு கல்யாணம் வர வயசுல ஒரு பொண்ணை பார்க்கணும் அப்படின்னாக்கா, நம்ம எப்படி பார்க்கணும்னா, நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சு போயிருக்கணும், ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கணும் இல்லைங்களா. அவங்க வந்துட்டு நம்மளுக்கு மாத்திரம்தான் டிஃப்ரெண்டா இருப்பாங்க, வேற யாருக்குமே இல்லை. அதே போல தான் தேவன் இஸ்ரேல வந்துட்டு அவர் செலக்ட் பண்ணும் போது எப்படி இருந்திருக்கிறாங்க, இவங்க வெரி வெரி டிஃப்ரெண்ட், பெக்யூலியர். அப்ப சிலர் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா, ஒருத்தர் வந்து ரொம்ப கருத்து கரையா இருப்பார் இல்லைங்களா. அவங்க அவர் வந்து என்ன பண்ணிருவார், ரொம்ப வெள்ளையா இருக்கிற ஒரு ஸ்திரியை செலக்ட் பண்ணிருப்பார். அந்த அந்த ஸ்திரியை கேட்பாங்க, இவர என்னன்னு பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னு கூட கேள்வி கேட்கறது உண்டு இல்லைங்களா. அந்த ஸ்திரீக்கு இவர் எப்படி இருக்கிறாங்க, பெக்யூலியர், ரொம்ப டிஃபரெண்டா இருக்கிறாங்க, எதுவோ அவங்களுக்குள்ள அவங்க பார்த்துருக்கிறாங்க நம்ம பாக்குறோம் சரி. அப்போ தேவன் இஸ்ரேலுக்குள்ள என்னத்தை பார்த்திருக்கிறார்? வாட் இஸ் தட் பெக்யூலியாரிட்டி தட் இம்ப்ரெஸ்ட் ஹிம்? அவங்களுக்குள்ள என்ன அந்த ஒரு அவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு குணம் அவங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றது ஒரு கேள்வி இன்னைக்கு நம்மளுக்கு வருது இல்லைங்களா. அது கூட நம்ம தேவனை கேட்கலாம். அதுக்கு முன்பாக தேவனுக்கு பண்ண ஆயிடுச்சுன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து பிடிச்சு போயிடுச்சு. இமீடியட்டா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவங்க கூட ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டார். படிக்கலாம் அது கூட ஹோசியா 2:19. ஹோசியா 2:19.
நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன்.
பாத்தீங்களா எப்படி பண்ணிருக்கிறாருங்க விவாகம், நித்திய விவாகம். நம்ம கல்யாணம் பண்ணும் போது 3 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுவீங்களா? இல்ல, நம்ம நித்தியமா கண்டிப்பா பண்ணிக்க முடியாது, ஏன்னா சத்துருவோம். ஆனா தேவன் இல்லைங்களா எப்படி இருக்கிறாருங்க,
நித்திய
உயிர் கொண்ட தேவன். அவருக்குள்ள என்ன இருக்குங்க, அவருக்குள்ள அவர் சாகாமை நிலைமையில இருக்கிறதுக்காக அவருக்கு அந்த ஒரு ஸ்திரீ எப்படியா இருக்கணும் அப்படின்னா நித்தியமா அவருடைய மனைவியா இருக்கணும் இல்லைங்களா. நித்திய விவாகத்துக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, இஸ்ரேல தேர்ந்து கொண்டிருக்கிறார். படிங்க, கண்டினியூ.
நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன்.
பாத்தீங்களா எப்படி பண்ணிருக்கிறாருன்னா, திஸ் இஸ் ஜஸ்ட் என்கேஜ்மெண்ட். விவாகத்துக்காக என்ன பண்ணிருக்கிறாருங்க, நியமித்துக் கொண்டிருக்கிறார். ஐ ஹவ் பித்ரோத்ட் யூ அப்படின்றாரு இல்லைங்களா இங்கிலீஷ்ல. நீங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அன் என்கேஜ்மெண்ட். அப்போ இந்த என்கேஜ்மெண்ட்ல சில ஒரு காலத்துக்கு என்ன பண்ண போறாருன்னா கேரக்டரை டெஸ்ட் பண்ண போகிறார். அப்போ அந்த கேரக்டர் எப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கீழ பகுதியை மறுபடியும் வாசிங்க.
நீதியும்
நீதியும்
நியாயமும்
நியாயமும்
கிருபையும்
கிருபையும்
உருக்க இரக்கமுமாய்
உருக்க இரக்கமா இரக்கமுமாய்
உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன்.
எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன் இல்லைங்களா. இவ்வளவு குணங்களை வந்துடணும். இப்ப இந்த கல்யாணம் ஆவரத்துக்குள்ளயோ இந்த குணங்களெல்லாம் இவங்களுக்குள்ள வந்துடணும். அதுக்காக தான் இஸ்ரேல் ஜனங்களே என்ன பண்ணிட்டாருனா தேவன் அவங்களுக்கு பிடிச்சு போயிடுச்சு இல்லைங்களா. நம்மளுக்கும் அப்படிதான், ஒரு ஸ்திரீயை பிடிச்சு போயிட்டா கல்யாணம் ஆகிற அந்த ஸ்டேஜ்ல இமீடியட்டா என்ன பண்ணிடுவோம், அந்த மேரேஜ் ஸ்டெப்ஸ் எடுத்துருவோம் இல்லைங்களா. போய் பேச்சுவார்த்தை பண்ணி அப்புறமா வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணி ஒரு காலம் பகுதி நம்ம குறிச்சு வைத்து அதற்கு பின்பாக அந்த ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளாக நம்ம போவோம் இல்லைங்களா. ஆனா தெர் ஆர் கண்டிஷன்ஸ். இப்ப இந்த ஒரு என்கேஜ்மெண்ட் பீரியடுக்குள்ள எதனா ஒரு குறைவு நம்ம பார்த்துட்டோம்னா, ஏன்னா சில இது நம்மளுக்கு இமேஜினேஷன் இருக்கும், இந்த ஸ்திரீ வந்துட்டு ஏன்னா நம்ம பார்வையாலா தான் பார்க்க முடியும், அவங்களோட இதயத்தை ஆராய்ந்து பார்க்க முடியாது. இருந்தாலும் சில அதாவது இவங்களை பார்த்து இப்படி எல்லாம் இருப்பாங்கோ அப்படின்ற ஒரு இமேஜினேஷன் நம்மளுக்குள்ள இருக்கும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்குள்ள இருக்கும். பட் அந்த கல்யாணம் ஆகிறதுக்குள்ளயோ இவங்களுக்குள்ள எதனா ஒரு குறைவை நம்ம பார்த்துட்டோம்னா என்ன ஆயிடும், அந்த மேரேஜ் பிரேக் ஆயிடும், அந்த என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆயிடும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அதே போல தேவன் இப்போ எப்படியாப்பட்ட ஒரு ஸ்திரீய பார்த்துட்டு இருக்காருன்னா, நித்திய விவாகத்துக்காக ஒரு ஸ்திரீய பார்த்துட்டு இருக்காரு. அது யார் அப்படின்னா இஸ்ரேல். ஆனா கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 விஷயம் நம்ம பார்த்தோம், அது அவங்க வந்து வளர்த்துக்கணும் அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம் சரிங்க. அப்ப தேவன் என்னைக்கு நான் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லியிருப்பாருங்களா பாக்கலாம். எரேமியா 31:3. ஜெரேமியா 31:3.
பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன்.
பாத்தீங்களா இது கூட எப்படி சொல்றாருங்க, ஐ லவ் யூ வித் அன் எவர்லாஸ்டிங் லவ். அநாதி சிநேகத்தினால
உன்னை
சிநேகித்தேன் பாத்தீங்களா. இவருக்குள்ள எவ்வளவு ஒரு அன்பு இருக்கு தேவன். இவங்க வந்துட்டு எவ்வளவு ஒரு கீழ்மட்டமான ஒரு ஜனம் இருந்தாலும் தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, உன்னை அநாதி சிநேகத்தினால் சிநேகித்தேன். அப்ப இவங்க மேல அவ்வளவு ஒரு அன்பு கொண்டிருக்கிறார் தேவன். மறுபடியும் இந்த கேள்வி, ஏன் இவ்வளவு ஒரு அன்பு? ஏன்னா இவங்களுக்குள்ள அந்த ஒரு பெக்யூலாரிட்டி, ரொம்ப அழகா இருக்கிறாங்களா, இன்பமா இருக்கிறாங்களா, எப்படி இருக்கிறாங்க இவங்க, எதுக்காக தேவன் இவங்களை தேர்ந்து கொண்டார் இல்லைங்களா. இந்த கேள்வியோட இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம், எதுக்கு அப்படின்ற அந்த ரீசன் நம்ம கண்டுபிடிக்கலாம். உபாகமம் 7:7. உபாகமம் 7:7.
சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள்.
Please forgive me to use this word. இவங்க எப்படி இருந்திருக்காங்கன்னா வேஸ்ட் பீஸ் அப்படின்னு நான் யூஸ் பண்ணுவேன். சகல ஜனத்திலையும் எப்படி இருந்திருக்கிறாங்க இவங்க?
கொஞ்சமாய் இருந்தீர்கள்.
அதுக்கு முன்னாடி சிறைச்சியா இருந்திருக்கிறாங்க. தே ஆர் நத்திங். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்கத்தையும் ஜனங்களை இவங்க கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா தே ஆர் ஜஸ்ட் நத்திங். கொஞ்சமா இருக்கிறாங்க, இவங்களுக்குள்ள எந்த ஒரு தன்மையும் இல்லை. இருந்தாலும் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா இவங்க மேல அந்த அன்பு கொண்டு இருக்கிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அதே போல இன்னைக்கு நம்மளே நம்ம கேள்வி கேட்டுக்கலாம், நம்மளே தேவனையே செலக்ட் பண்ணியிருக்கிறார், எதுக்காக நம்மளை தேர்ந்து கொண்டு இருக்கிறார், நம்ம ரொம்ப நம்மளுடைய விசுவாசம் ரொம்ப கிரேட்டா இருக்கா, ரொம்ப பெரியவங்களா இருக்கிறோமா, ரொம்ப பயத்தோட பக்தியோட நம்ம இருக்கிறோமா, இல்ல ஞானம் இருக்கா, அதிகமான ஞானம் இருக்கா நம்மளுக்குள்ள, சக்தி அதிகமா இருக்கா, தேவனுக்காக எது ஒன்றும் செய்யறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யறது நல்லா தெரிஞ்ச வசனம் ஆனா மறந்துடுமோ? இது படிக்கலாம். அது முதலாவது கொரிந்தியர் 1:26-28. முதலாவது கொரிந்தியர்.
எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை,
ஞானிகள் அநேகர் இல்லை,
வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை,
பிரபுக்கள் அநேகர் இல்லை,
ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை
பைத்தியங்கள். We are fools, weak, fit for nothing. இருந்தாலும் தேவன் என்ன பண்ணியிருக்கார், அவருடைய பயனுக்காக நம்மள தேவன் செலக்ட் பண்ணியிருக்கார். எதுக்காக? ஞானிகளை, இந்த உலகத்தில் இருக்கிற ஞானிகளை வெக்கப்படுத்துறதுக்காக. யாருடைய ஞானத்தால? நமக்கு ஆல்ரெடி இருக்க ஞானம், அதை வச்சு வெக்கப்படுத்த போகிறாரா? இல்ல, அதை வச்சோம்னா நம்ம தான் வெக்கப்படணும் இல்லைங்களா. அப்ப தேவன்கிட்ட நம்ம வரணும்னா எப்பவுமே பி ரிமைண்டட் வி ஆர் நத்திங். எப்படி நான் அப்போவே இஸ்ரேல் ஜனங்களை வேஸ்ட் பீஸ் அப்படின்னா நம்மளும் அதே போலதான் வேஸ்ட். வி ஆர் ஃபிட் ஃபார் நத்திங். அப்படியாப்பட்ட நம்மளை அவருடைய பயனுக்காக தேவன் என்ன பண்ணியிருக்காரு, இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறதா நம்ம பாக்குறோம். ஆனா வெக்கப்படுத்தணும், எப்படி வெக்கப்படுத்த போறாரு? அவருடைய ஞானத்தினால, அவருடைய நீதியால, அவருடைய அன்பால, அதனால மாற்றமே வெக்கப்படுத்த முடியும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுவோம், அப்பப்போ நம்மளுடைய அந்த ஞானத்தை கொண்டு வந்துடும், நொழிக்க பார்க்கும் தேவனுடைய ஞானத்தை விட. அப்போ அது ஒர்க் அவுட் ஆகாதுங்க இல்லைங்களா. அதே தான் இந்த இஸ்ரேல் ஜனங்க கூட கோஆப்ரேட் பண்ணாம அவங்களுக்கு கொடுத்திருந்த இந்த ஒரு மகாபெரிய ஸ்லாக்கியத்தை அவங்க எழுந்துட்டதாக நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்ப தேவன் பாருங்க, இந்த ஒரு இவ்வளவு ஒரு அன்போட என்ன பண்ணிருக்கோம், நமக்குள்ள எந்த ஒரு நல்ல தன்மையே இல்லை அப்படிதான் கேட்கணும் சொன்னீங்களா. அவர் அவங்களுக்கு என்னன்னு பார்த்து நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் இந்த உலக ஜனங்க நாளைக்கு கேட்கணும் இல்லைங்களா. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு தேவனுக்குள்ளாக இருக்கு. ஏன்னா அந்த ஒரு எதிர்பார்ப்பு படிக்கலாம். உபாகமம் 10:12-13. உபாகமம் 10:12-13.
இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும்.
பாத்தீங்களா, நம்மளுக்குள்ள எதுவுமே இல்ல இல்லைங்களா. இப்ப ஆனா தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், முழு இருதயத்தோடும்
உன் முழு ஆத்மாவோடும்,
முழு ஆத்மாவோடும்
உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து,
தேவனாகிய கர்த்தரை சேவித்து,
நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்.
பாத்தீங்களா, வேற என்னத்தை கேட்கிறார், இது மாற்றம் தான். ஆனா இதை எப்படிதான் நம்ம செய்யணும்னா, அந்த ஜீரோ ஸ்டேட்டஸ்ல இருந்தாதான் இது செய்ய முடியும். அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளணும். இதுவும் எதுக்காகனா, அவர் நம்ம கிட்ட ஏதோ கூப்பிட்டு டிமாண்ட் பண்றாரு அப்படின்றதுக்காக இல்ல, இது கூட நம்மளுடைய அந்த நலனுக்காக தான் தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இத கேட்டுட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்பதான் அந்த ஒரு நித்திய விவாகத்துக்குள்ளாக நம்ம போகிறதுக்கு அந்த ஒரு குணம் நம்மளுக்குள்ள வரும் அப்படின்றத நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. ஒருவேளை நம்ம விசுவாசியா இல்லாத போயிட்டா, உண்மை உள்ளவர்களா இல்லாத போயிட்டா, இப்ப என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா. அப்போ அந்த என்கேஜ்மெண்ட் ஆன பிறகு தேவன் இதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கார், இதுக்கு நம்ம உண்மை உள்ளவர்களா இல்லாத போயிட்டா இம்மீடியட்டா அவருக்கு என்ன ஆயிடும் தெரியுங்களா, ஜெலசி, எரிச்சல் வந்துடும் நம்ம மேல. என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, ஒரு சகோதரி கூட அவங்க வந்துட்டு இன்னொரு சகோதரன் அவர் இன்னொரு பையன் கூட என்ன பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா, உறவுல இருக்கும் போது என்ன ஆகணும், பார்த்த உடனே நம்மளுக்கு பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுவோமா இல்ல கீப் இட் அப் கண்டினியூ அப்படின்னு சொல்லுவோமா? கண்டிப்பா ஆகாது இல்லைங்களா. இமிடியேட்டா நம்மளுக்குள்ள ஆகிற ஃபீலிங் என்ன, எரிச்சல் இல்லைங்களா. அப்போ வெறும் எரிச்சல் மாத்திரம் இல்ல, எரிச்சலோட கூட கோபம் வந்துடும் இல்லைங்களா. அதே போலதான் தேவனுக்கும் எரிச்சல் கோபம், இந்த கோபாக்னி வந்துடும் இல்லைங்களா. அப்போ அதுக்கு நம்ம அவருடைய வார்னிங் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சில வார்னிங் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உபாகமம் 5:9. உபாகமம் 5:9.
நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன்.
பாத்தீங்களா, இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, விக்கிரஆராதனை இல்லைங்களா. இது செய்யும் போது என்ன ஆயிடும்னா தேவனுக்கு அந்த எரிச்சல் உண்டாகிடுமா. ஏன்னா தேவன் ரொம்ப கிளியரா இவங்களை செலக்ட் பண்ணி வேர் பிரித்து நான் தான் உங்களுடைய தேவன் இல்லைங்களா. அவங்களோட கூட என்ன பண்ணிருக்கிறாருங்க, நிறைய வாக்கு தத்துவங்களை அவர் பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் செய்திருந்தாலும் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அப்பப்ப என்ன பண்ணிடுவாங்கன்னா இவரை விட்டு விலகி தூர போகிறதாக நம்ம பாக்குறோம். இதெல்லாம் செய்யும் போது தேவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எரிச்சல் உண்டாயிடும். ஏன்னா தேவன் இவங்களை ரொம்ப ஒரு பெக்யூலியரா பாக்குறாரு, ரொம்ப டிஃபரெண்டா பாக்குறாரு. அவங்க மேல ஒரு அந்த ஒரு பொசிசிவ்னஸ் அவருக்கு இருக்கிறதாக நம்ம பாக்குறோம் இல்லைங்க. அப்போ இந்த எரிச்சல் வந்து தேவன் என்ன பண்ணிடுவார்னா இம்மிடியேட்டா அவருடைய கோபம் வந்து நம்மள பனிஷ் பண்ண அவரு ஆரம்பிச்சிடுவார். அது மாத்திரமல்ல அவருடைய பேரு தவிர வேற எந்த பேரை கூட நம்ம உச்சரிக்க கூடாது அப்படின்றது கூட தேவன் சொல்றார். படிக்கலாம் யாத்ராகமும் 23:13. யாத்ராகமும் 23:13.
நான் உங்களுக்கு சொன்னவைகள் யாவற்றிலும் சாவதானமாயிருங்கள். அந்நிய தேவர்களின் பெயரை சொல்ல வேண்டாம், அது உன் வாயிலிருந்து பிறக்க கேட்கப்படவும் வேண்டாம்.
பாத்தீங்களா, அந்நிய தேவர்களுடைய பெயர் என்ன பண்ணக்கூடாதுங்களா,
சொல்ல வேண்டாம். அது உன் வாயிலிருந்து பிறக்க கேட்கப்படவும் வேண்டாம்.
உன் வாயில பிறக்க கேட்க கூட வேண்டாம். ஏன் இப்படி சொல்லிட்டார் தேவன் இல்லைங்களா? அப்ப நம்ம மதியத்துல ரமேஷ் இருக்க கூடாது, கணேஷ் இருக்க கூடாது, சிவா இருக்க கூடாது, பார்வதி சிஸ்டர் இப்படி யாருமே இருக்க கூடாது. அவங்க பேரெல்லாம் நம்ம உச்சரிக்க கூடாதா? அப்படி இல்லை இல்லைங்களா. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா, மறுபடியும் இப்ப நம்ம இந்த ஒரு பாடத்தை பார்க்கும் போது எப்பவுமே நம்மளுடைய மைண்ட்ல ஒரு கணவன் மனைவி தேவன் இஸ்ரேல் இயேசு கிறிஸ்து சபை இல்லைங்களா, ஒரு பொண்ணு ஒரு பையன் யூலத்தையும் நீங்க மைண்ட்ல வச்சுட்டே இருக்கணும். அப்பதான் இது கிளியரா உங்களுக்கு புரியும், அந்த உறவை நம்ம கண்டுபிடிச்சிட்டே வரணும் இல்லைங்களா. அப்ப ஏன் இந்த மாதிரி பேரை உச்சரிக்க கூடாது அப்படின்னு தேவன் நம்ம கிட்ட கேட்கிற அப்படின்னா, அதே மாதிரி மறுபடியும் அந்த என்கேஜ்மெண்ட் கான்செப்டுக்கு நீங்க வந்துருங்க. என்கேஜ் ஆயிருக்கு, இப்ப அந்த சகோதரி கிட்ட நம்ம பேசுறோம். பேசும்போது இன்னொருத்தர் பத்தி ரெஃபர் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், வேற யாரு கூட இவங்களுக்கு தொடர்பு இருக்கு, அவங்க பத்தி மெடிடேட் பண்ணிட்டு இருக்காங்கோ, வேறவங்க பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்கோ அப்படின்றது என்ன ஆயிடும், நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா, கோபம் வந்துடும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் இந்த இன்னொரு யாரோ அந்த மனுஷன் பேர் பேசிட்டே இருக்கே அப்படின்ற ஒரு கோபம் வந்துடும். அதே போலதான் தேவன் அடுத்த தேவர்கள் பத்தி இல்லைங்களா, கண்டிப்பா நம்ம அடுத்த தேவர்கள் பத்தி நம்ம பேச மாட்டோம் இல்லைங்களா, அவங்களுடைய பேரை வந்து உச்சரிக்க மாட்டோம். ஆனா அந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்ம செய்துட்டோம்னா இல்லைங்களா, உதாரணத்துக்கு இப்ப நம்ம சப்ஜெக்ட்ஸ் பேசும் போது இல்ல ஏதோ டிஸ்கஷன் ஆகும் போது பைபிள்ல இருந்து எக்ஸாம்பிள் கொடுக்கறது பதிலா அந்நிய தேவர்கள் பத்தி நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப மெடிடேஷன் எதை பத்தி தான் ஆயிட்டு இருக்கு, அது பத்தி தான் ஆயிட்டு இருக்கு. எதை தான் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இருக்கோம், அதை தான் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. சோ கண்டிப்பா நம்ம அப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்றதுதான் தேவன் நமக்கையும் அது எதிர்பார்க்கறதாக நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமில்ல இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். உபாகமும் 6:14, 15.
உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக.
பாத்தீங்களா, அந்நிய தேவரை என்ன பண்ணிடக்கூடாது, பின்படுத்திடக்கூடாது. கண்டிப்பா நம்ம அந்நிய தேவர்களை பின்படுத்த மாட்டோம் இல்லைங்களா. ஆனா வேற சில காரியங்களை பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு, அது என்ன அப்படின்ட்டு நம்ம பின்ன பார்க்கலாம். ஒருவேளை அந்த காரியத்தை பண்ணோம்னா தேவன் என்ன பண்ணிடுவாருங்களா, நம்மள அழிச்சே போட்டுருவார், நாசம் பண்ணிடுவார் நம்மள. ஏன்னா தேவன் நம்மள என்ன பண்ணிருக்கிறார்னா செப்பரேட்டா பிரிச்சு எடுத்துட்டு இருக்கார். உலகத்திலிருந்து நம்மளையும் என்ன பண்ணிருக்கிறார், தேவன் பிரிச்சிருக்கிறார். அவருடைய அந்த ஒரு எரிச்சல் நம்ம மேல எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். இந்த குஞ்சு போட்டிருக்கிற கோழியை பார்த்திருக்கீங்களா, எப்போ எப்படி இருக்கும், அது யாரன்னா கொத்தலாமான்னு காத்துட்டு இருக்கும் இல்லைங்களா, குஞ்சோட அந்த சத்தம் போட்டுட்டே போயிட்டு இருக்கும். அது அதுக்கிட்ட யார் போறதுக்கும் பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னும் போது அதுக்கு என்ன இருக்கு, எரிச்சல். அவருடைய அந்த குழந்தைக்கு எதனா பாதிப்பு உண்டாயிடுமா அப்படின்ற ஒரு எரிச்சல். அதே போலதான் தேவனுக்கும் அந்த ஒரு எரிச்சல் இருந்துட்டே இருக்கு. அதனாலதான் அவருடைய நிலைமை அது இல்லைங்களா. அந்த நிலைமையோட தேவன் என்ன பண்றாருன்னா அந்த கோபத்தோட காத்துட்டே இருக்கார். யாருன்னா வந்து அவருடைய பொக்கிஷத்தை எடுத்துட்டு போயிடுவாங்களா அப்படின்ற ஒரு அந்த ஒரு கோபத்துல இருக்கு. எப்படி சாத்தான் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோன்னு இருக்கிறாங்களோ இருக்கிறானோ, அதே போல தேவன் எப்பவுமே இந்த எரிச்சல் கொண்டு இருக்கிறார். ஏன்னா நம்மளை அவர் பிரிச்சு எடுத்திருக்கிறார், அவருடைய ஒரு பொக்கிஷமா இருக்கிறோம், அவருடைய ஒரு ட்ரெஷரா இருக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. சரிங்க, அப்போ வெறும் எரிச்சல் மாற்றம் இல்லை. எனக்கு நம்ம மதியத்தில் அநேகர் தேவனுக்கு எரிச்சல் இருக்கு அப்படின்னாக்கா ஒத்துக்க மாட்டாங்க. இது வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவான தாட், இதை வந்துட்டு சரியா டிரான்ஸ்லேட் பண்ணப்படலை அப்படின்றதெல்லாம் பேசுவாங்க. ஆனா இது ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஒரு உணர்வு தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். தேவனே இதை பத்தி பேசியிருக்கிறார், இதை எப்படி டீல் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறார். அவருடைய நாமமே எரிச்சல் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் இல்லைங்களா. அப்போ இதுல சில காரணங்கள் உண்டு. எரிச்சல் ஒரு பக்கம் பார்க்கிறோம், போராமை இன்னொரு பக்கம் பார்க்கிறோம், ஜெலசி அண்ட் என்வி. இந்த உணர்வுகள் நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லா உணர்வுகளும் ரெண்டு விதமாகவும் நம்ம பயன்படுத்தலாம். இட் கேன் பி யூஸ்ட் இன் நெகட்டிவிட்டி ஆஸ் இன் பாசிட்டிவிட்டி. அன்பை வந்துட்டு நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம், பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். உதாரணம் நம்ம சொல்லணும்னா பாவத்தை நம்ம அன்பு செய்யலாம், நீதியை வெறுக்கலாம் இல்லைங்களா. அதுக்கு மாறாக தேவன் நம்ம கிட்ட என்ன தான் எதிர்பார்க்கிறாருன்னா நீதியை அன்பு செய்து பாவத்தை நம்ம வெறுக்கணும் இல்லைங்களா. அப்ப பாருங்க, எல்லா உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா உணர்வையும் நீங்க எடுத்து பாருங்களேன், அதுலயே நெகட்டிவ் இமோஷன்ஸும் இருக்கு, பாசிட்டிவ் இமோஷன்ஸும் இருக்கு. உதாரணத்துக்கு ஹேட்ரட்க்கு என்ன சொல்றீங்க,
வெறுக்கிறது,
வெறுப்பு இல்லைங்களா. இந்த வெறுப்பு வந்துட்டு நல்லதா கெட்டுதா, ரெண்டுமே இல்ல, நல்லதும் இல்ல கெட்டதும் இல்ல. ஏன்னா பாவத்தை நம்ம வெறுத்தா அது நல்லதா கெட்டுதா, அது வெறுத்தா நல்லது, வெறுக்காம இருந்தா கெட்டது இல்லைங்களா. அது பாவத்தை அன்பு சேர்ந்துட்டா நல்லதா கெட்டதுங்களா, கெட்டு போயிடும். பாருங்க அந்த உணர்வு வந்து நல்ல உணர்வு, ஆனா அது பயன்படுத்துற விதம் எப்படி இருக்கு அப்படின்றதுதான் இல்லைங்களா. அதே போலதான் இந்த ஒரு ஜெலசி நம்மளுக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஒரு எரிச்சல். சோ தேவன் கொடுத்திருக்கிற எல்லா உணர்வுமே நல்லதுதான், நல்லதா பயன்படுத்தினா. அதே அதை வந்து நம்ம கெட்ட விதமா அதை பயன்படுத்திட்டோம்னா அது வந்துட்டு சரியா வராது அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அதே போல இங்க நிறைய கன்ஃபியூஷன் எங்க தான் உண்டாயிடும் அப்படின்னா எரிச்சல், பொறாமை. பொறாமை அப்புறம் எரிச்சல் நம்ம பார்த்தோம்னா எரிச்சலுடைய அர்த்தம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எரிச்சல் வந்துட்டு என்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு, அதை எழுந்துடுவேன் அப்படின்ற ஒரு பயம், அது எழுந்துடக்கூடாது. அதுதான் தேவன் இல்லைங்களா, நம்ம அவர்கிட்ட இருக்கிறோம், எழுந்துடக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறார். பொறாமை அப்படி இல்லை, என்கிட்ட இல்ல இன்னொருத்தர்கிட்ட இருக்கு, அது எப்படின்னா பிடுங்கிடணும் அப்படிதான் சாத்தான் நினைக்குவான் இல்லைங்களா. பொறாமை கொண்டிருக்கிறான் எப்பவுமே, அவன்கிட்ட இல்லாத விஷயத்த எப்படின்னா பிடுங்கிடணும் அப்படின்னு அவனுக்கு கெடுக்கலனாலும் அதை நாசம் பண்ணிடணும், அதுதான் பொறாமை இல்லைங்களா. இந்த எரிச்சலுக்கும் பொறாமைக்கும் இந்த ஒரு வித்தியாசத்தை நம்ம சரியாக நம்ம புரிஞ்சுக்கணுமா இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். சரி, இதுக்கு இன்னும் சில உதாரணம் கொடுத்தீங்கன்னா பார்த்தோம்னாக்கா சிப்ளிங் ஜெலசி அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். அண்ணன் தம்பிக்குள்ள வர ஒரு ஜெலசி இல்லைங்களா. இதுக்கு உதாரணமா நம்ம பைபிள்லயே நம்ம பார்க்கலாம், ஆதியாகமம் 37:11. யோசேப்பு அவருடைய அண்ணர்கள், அண்ண தம்பிகள் இல்லைங்களா, அவங்களுக்கு என்ன இருந்துச்சு, இவர் மேல போராமை இல்லைங்களா, அந்த ஒரு எரிச்சல் இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். ஏன் படிக்கலாம், 37:11.
அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான்.
பாத்தீங்களா, இவர் மேல எப்படி நீங்க அந்த வசனங்கள் எல்லாம் வாசிச்சுட்டு போனீங்கன்னா, இப்ப நேரம் இல்ல, இவர் மேல என்ன இருக்குன்னா பொறாமை வந்திருக்கு. எதுக்காக அப்படின்னாக்கா, முதலாவது இவர் ரொம்ப உண்மை உள்ளவரா இருக்கிறார். எல்லா விஷயத்தையும் போய் அவங்க அப்பா கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவார். எப்படி உள்ளதே உள்ளதபடி அவர் போய் பேசிடுவார். அடுத்ததா இவர் மேல அவருடைய அப்பா அன்பு கூறி அவருக்கு அந்த ஒரு கோட் ஆஃப் மெனி கலர்ஸ் இல்லைங்களா, அது வந்து ரீகல் கோட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது அவர் போடும் போது அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும்னா, இவர்கிட்ட இருக்கிற விஷயம் அவங்க கிட்ட இல்லாததுனால அவர் மேல பொறாமை வந்துடுச்சு. இப்ப இந்த பொறாமை வரும்போது நெக்ஸ்ட் என்ன ஆயிடும்னா கோபம் வந்துடும். கோபம் வந்தவுடனே அவங்களுக்குள்ள அந்த ஒரு மனசமாதானம் இல்லாத போயிடும். நெக்ஸ்ட் இவருக்கு மேல இவரை வந்துட்டு சில திட்டங்கள் போடுவாங்க இல்லைங்களா. இவரை வந்து இவருக்குள்ள இருக்கிற விஷயத்தை எப்படின்னா லாஸ் பண்ணணும் இல்லையா, அவரை சாக அடிச்சிடணும் அப்படின்னு கூட நினைப்பாங்க. அதே காரியம் தான் இவங்க மதியத்துல கூட ஆனதான் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சோ இங்க ஒரு பொறாமையான விஷயத்தை நம்ம பாக்குறோம். அதுக்கு அடுத்ததா அப்போஸ்தலர் 5:17 கூட நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5:17,
அப்பொழுது பிரதான ஆசாரியரும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள்.
பாத்தீங்களா, பொறாமையால என்ன பண்ணிட்டாங்களா அப்போஸ்தலரை, அப்போஸ்தலர் பால ஸ்பெஷலா இந்த பரிசேயர் சதுக்கியர் பிடிச்சு சிறைச்சாலையிலே வச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னும் போது அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஒரு தன்மையால இல்லைங்களா, தேவனுடைய அந்த ஒரு ஆசீர்வாதங்கள் அவங்க பெற்றுக்கொண்டிருந்தாங்க, அவங்க செய்த அந்த ஒரு அற்புத அடையாளங்கள் இதெல்லாம் பார்த்து அவங்க பொறாமை கொண்டாங்க. எப்படினா இவங்களை என்ன பண்ணணும் இல்லைங்களா, இவங்களை வந்து பிடிச்சிடணும், இவங்களை வந்து லாஸ் பண்ணணும், இவங்களை வந்து சாகடிக்கணும். இதே பொறாமையாலதான் ஏசு கிறிஸ்துவ கூட இல்லைங்களா, நம்ம பாக்குற வசனத்துல எந்த ஒரு ரீசனே இருக்குல்ல ஏசு கிறிஸ்துவ பிடிக்கிறது. There was no reason except jealousy. இல்லைங்களா, நிறைய வசனங்கள் இருக்கு, அதெல்லாம் இப்ப நம்ம பார்க்க முடியாது. சோ அப்ப இந்த ஒரு ஜெலசியை நம்ம ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கலாம். This jealousy can turn out to be a sinful jealousy. இது வந்து ஒரு பாவத்துக்கு கொண்டு போகிற ஒரு எரிச்சலாக கூட மாறத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதுக்கு ஒரு சின்ன ஒரு டெபினேஷன் நான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு நான் விரும்புறேன். The jealous person perceives that he or she possesses a valued relationship but is in danger of losing it or at least having it altered. இல்லைங்களா, இப்ப இந்த ஜெலஸா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு என்ன எப்படி இருக்குனாக்கா, அவருடைய அந்த ஒரு நிலைமை இருக்கிற ஒரு விஷயத்த அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ப எழுந்துடுவாங்க, இல்லைன்னா அதுக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் கூட வந்துடும் அப்படின்ற ஒரு பயம் இல்லைங்களா, அதுதான் ஒரு ஜெலசியா இருக்கு. ஆல்டர்ட் இன் அன் அன்டிசைரபிள் மேனர் வேர் ஆஸ் த என்வியஸ் பர்சன், அதாவது பொறாமை இருக்கிற இந்த ஜனங்கள் டஸ் நாட் பொசஸ் அ வேல்யூட் கமாடிட்டி பட் விஷஸ் டு பொசஸ் இட். அது அவங்ககிட்ட இல்ல, ஆனா எப்படின்னா அது அடையணும். அது வந்துட்டு நேரான வழியிலாம் அடையலாம், இல்ல குறுக்கு வழியிலன்னா கூட அடையலாம் இல்லைங்களா. இவங்க வந்து பொறாமை கொண்டிருக்கிற ஒரு ஜனம், பொறாமை கொண்ட இருக்கிற ஜனங்கள்கிட்ட எதுவுமே இல்லை ஆனா அடியணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த எரிச்சல் கொண்டிருக்கிற ஜனங்க அவங்ககிட்ட இருக்கிறத எழுந்துடக்கூடாது, ஒரு த்ரெட் அவங்களுக்கு எழுந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்துல அவங்களுக்கு அந்த ஒரு ஜெலசி வந்துடும் இல்லைங்களா. சம் காமன் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் ஜெலசி என்னலாம் அப்படின்றது சிலது நம்ம பார்க்கலாம். ஃபியர் ஆஃப் லாஸ், ஜெலசி இருக்கிறவங்களுக்கு என்னலாம் ஆகும்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஃபியர் ஆஃப் லாஸ், இருக்கிறத எழுந்துடுவாங்க. சஸ்பிஷன் ஆஃப் ஆர் ஆங்கர் அபவுட் அ பர்சீவ்ட் பிட்ரேயல், அவங்ககிட்ட இருக்கிற விஷயம் அதாவது யாருனா இவங்களை வந்து என்ன பண்ணுவாங்க கைவிட்டுருவாங்க அப்படின்ற ஒரு பயம். லோ எஸ்டீம் அண்ட் சேட்னஸ் ஓவர் பர்சீவ்ட் லாஸ், எதுவோ எழுந்துடுவாங்கோ அப்படின்ற ஒரு பயம். அன்சர்டனிட்டி அண்ட் லோன்லினஸ், ஃபியர் ஆஃப் லூசிங் அன் இம்பார்ட்டன்ட் பர்சன் டு அனதர், டிஸ்ட்ரஸ்ட். இது வந்துட்டு இந்த ஒரு எரிச்சலால உண்டாகிற சில அனுபவங்கள், அதே போல பொறாமையால ஆகிற சில அனுபவங்கள், ஃபீலிங் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி, ஒருத்தர்கிட்ட இருக்கு என்கிட்ட இல்ல இல்லைங்களா, இன்ஃபீரியாரிட்டி அதனால பொறாமை வந்துடும். லாங்கிங் டிசையர், அவங்ககிட்ட இருக்கிறது எனக்கும் வேணும் அப்படின்ற அந்த ஒரு லாங்கிங்னஸ் அவங்களுக்குள்ள இருக்கும். ரிசன்மெண்ட் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ், எதுவுமே அந்த ஒரு ஒருத்தர்கிட்ட இருக்க அந்த பொருள் அவர் எது செய்தாலும் அது பிடிக்காது நம்மளுக்கு. அவர் நல்ல ஒரு மனுஷனா இருந்தாலும் ஒரு நீதிமானா இருந்தாலும் அவரை பார்த்தாலே பிடிக்காது. ரிசன்மெண்ட் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ், இல் வில் டுவர்ட்ஸ் என்விட் பர்சன், often accompanied by guilt about these feelings. Motivation to improve. அவங்களுக்கு நான் பெட்டர் ஆயிடணும். காம்படிட்டிவ் ஸ்பிரிட் கொண்டு வந்துடும் அது. எது பொறாமை. Desire to possess the attractive rivals' qualities. அவங்க போலவே நான் ஆயிடணும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பெரிய ஆளா இருக்கிறவங்க, ரொம்ப ஃபேமஸா இருக்கிறவங்க, இல்ல அழகா இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கார் இருக்கு, அதே போல என் கார் வேணும் இல்லைங்களா, ஏதோ ஒன்னா இருக்கலாம், அது போலவே ஆயிடணும். Disapproval of feelings இல்லைங்களா. சோ இது வந்து சில உதாரணங்களை நம்ம பார்த்தோம். அப்போ மறுபடியும் நம்ம தேவன் கிட்ட வந்துடலாம். இப்போ இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இல்லைங்களா. தேவன் எப்படி இருக்கிறாருன்னா, இந்த ஒரு எரிச்சல் கொண்ட ஒரு தேவனா இருக்கிறார் இல்லைங்களா. படிக்கலாம் மறுபடியும் உபாகமம் 4:24. உபாகமம் 4:24.
உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்னி.
பட்சிக்கிற அக்னி,
அவர் எரிச்சல் உள்ள தேவன்.
எரிச்சல் உள்ள தேவன், சரிங்க. அப்ப இந்த ஒரு எரிச்சல் இல்லைங்களா, இப்ப ஜெலசின் இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி ரைட்லி செட் இன் தமிழ், தமிழ்ல வந்துட்டு எரிச்சல் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கிறாங்க இல்லைங்களா. ரொம்ப கரெக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னாக்கா, அந்த ஒரு விஷயம் நம்மளுடைய பாடியில ஆகும். அந்த பாடி அனாட்டமி அப்படி நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இப்ப இங்கிலீஷ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா, காட் இஸ் அ கன்சியூமிங் ஃபயர். அப்ப தேவன் நெருப்பு போல இருக்கிறாரா இல்ல இல்லைங்களா. இங்க வந்து அந்த ஒரு உணர்வை பத்தி பேசப்பட்டிருக்கு. கன்சியூமிங் ஃபயர், ஒரு எரிச்சல் கொண்ட ஒரு தேவனா இருக்கிறார் அப்படின்னு. அப்போ நம்மளுடைய இந்த பாடி அனாட்டமி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது இந்த ஒரு உணர்வுக்கு, என்னெல்லாம் ஆகுது நம்மளுடைய இந்த ஒரு சரீரத்துல. முதலாவது நம்ம பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, சில நிறைய இது கூட நிறைய உணர்வுகள் கூடியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கோபம் வந்துருமா. வித்தின் 350 மில்லி செகண்ட்ஸ் இந்த ஃபீலிங் வரத்துக்கு முன்னாலேயே கோபம் வந்துருக்கும். நம்ம கோபம் வந்து 350 மில்லி செகண்ட்ஸ் ஆயிட்டு இருக்கோம், ஆனா நம்மளுக்கு தெரியாது இது ஆயிருக்கு அப்படின்றது இல்லைங்களா. இந்த ஒரு உணர்வு அவ்வளவு ஸ்பான்டேனியஸா இது ஆயிடும். நம்ம அதை யோசிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிட்டு இருக்கோம்னா, நம்ம மைண்ட்ல, அதாவது நம்மளுக்கு இந்த ஒரு ஃபீலிங் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். வித்தின் தி பிளிங்க் ஆஃப் அன் ஐ தி அனிமல்ஸ் பாடி ப்ரிப்பேர்ஸ் இல்லைங்க. இதுக்கு வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் ஆயிடும். இந்த ஒரு ஃபீலிங் வந்தவொடனே ஃபைட் ஆர் ஃபிளைட், ஒன்னு சண்டை போடணும் இல்லைன்னா ஓடிடணும். இந்த ஒரு உணர்வுனால வர ஒரு விஷயம் ஃபைட் ஆர் ஃபிளைட். ஏன் அப்படின்னா, ஃபைட் பிகாஸ் ஆஃப் ஜெலசி ஆர் ஃபிளைட், ஓடி போயிடுறது. அந்த ஒரு சூழ்நிலைக்கு பயந்து அங்கிருந்து போயிடணும். ஏன்னா ஒரு பெரிய விபத்து ஆயிடும் இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு உணர்வால, அந்த ஒரு சிச்சுவேஷன், அந்த ஒரு கண்டிஷனால இந்த ஒரு விஷயம் ஆயிடும் அப்படின்ற ஒரு பயத்தினால அங்கிருந்து ஓடிடுறது இல்லைங்க. ஃபைட் ஆர் ஃபிளைட். ஃபியர் ஆர் ஆங்கர் ட்ரிகர்ஸ் இம்மிடியட் ரெஸ்பான்ஸ். நம்ம பார்த்திருக்கணும் இல்லைங்களா, கோபம் இருக்கிறவங்க வந்துட்டு யோசிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. கண்டிப்பா அந்த ஒரு சூழ்நிலை உண்டாவது. அது ஏன் அப்படின்னா, நம்மளுடைய பாடி அனாட்டமி அப்படிதான் ஆகுறதாக நம்ம பார்க்கிறோம். எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் எல்லாம் எங்க தான் நடக்குதுன்னா, நம்ம பார்க்கிறோம் இங்க ஒரு படம் போடப்பட்டிருக்கு. நம்மளுடைய கிட்னி, கிட்னி மேல இங்க பாக்குறீங்க, இது வந்து ஆட்ரினல் கிளாண்ட். இந்த ஆட்ரினல் கிளாண்ட்ல தான் ஆட்ரினாலின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் செக்ரீட் ஆகும். இது எப்போ செக்ரீட் ஆகும்னா, நார்மலி கோபம் வரும்போது அதுல இருந்து அந்த ஒரு ஆட்ரினாலின் செக்ரீட் ஆகும். அது செக்ரீட் ஆச்சுன்னா என்ன ஆயிடும்னா, நம்மளுடைய அந்த பிளட்டுக்கு ஒரு புஷ் கொடுக்கும், ஃபோர்ஸ். இதை வந்துட்டு இங்கிலீஷ்ல ஆட்ரினாலின் ரஷ் அப்படின்னு. It will create an excitement. இல்லைங்களா. அப்போ இந்த பிளட் பிரஷர் அதிகம் ஆயிடும், ஹார்ட் பீட்டிங் ரேட் அதிகம் ஆயிடும், யோசிக்கவே முடியாது இல்லைங்களா. இந்த மாதிரி சில காரியங்கள் இதாகும். இதோட கலந்து இது வந்து கோபத்தினால ஆகிற ஒரு விஷயம். அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஜெலசி அப்படின்னும் போது வெறும் ஒரு இமோஷன் இல்லை. இந்த ஜெலசி வரத்துக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு, 350 மில்லி செகண்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம உணர்றதுக்கு முன்னாடியே கோபம் வந்துட்டு இருக்கோம். இப்ப கோபம் வந்தவன என்ன ஆயிடுச்சு, இந்த கிட்னில இந்த ஆட்ரினாலின்ல ஆட்ரினாலின் கெமிக்கல் செக்ரெட் ஆயிடுச்சு. அது ஒரு ஹார்மோன், அது செக்ரெட் ஆகி பிளட்ல கலந்து பிளட்ட வந்து என்ன பண்ணுதுன்னா, புஷ் கொடுக்குது, ஃபோர்ஸா அது வந்துட்டு நம்ம ஆர்டரிஸ்ல இருந்து மூவ் ஆகும், ஹார்ட்டுக்கு போவோம், ஹார்ட்டோடைய பம்பிங் ரேட் அதிகம் ஆகும், பிரெயினுக்கு வந்து அது பாதிப்பாகும் இல்லைங்களா, கோபம் வரும். அதோட அதே சமயத்துல வயிற்றுல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரெட் ஆயிடும். இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எப்பதான் செக்ரெட் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசி எடுக்கும் போது, பசி எடுத்து சாப்பிடாம இருக்கிற பாருங்க. ஆக்சுவலி இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்துட்டு டைஜஷனுக்காக அது பயன்படுத்துறதாக நம்ம பார்க்கணும் நம்மளுடைய பாடியில. அது சில வாட்டி நம்மளுக்கு ஆயிருக்கும், சாப்பிடாத நிலைமையில இந்த ரீகர்ஜிட்டேஷன், ஒரு ரொம்ப எரிச்சலாகலாம், நம்ம ஆசிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த ஒரு விஷயம் சாப்பிட்டு இருந்தாலும் ஜெலசி வரும்போது அது வந்துடும், அது செக்ரெட் ஆகிடும், ரொம்ப எரிச்சல் ஆகிடும் வயிற்றுல இல்லைங்களா. அதனால தான் தமிழ்ல வந்துட்டு இதுக்கு வயிற்றெரிச்சல் அப்படின்வாங்க இல்லைங்களா, என் வயிறு எரியுது அப்படின்வாங்க. இது நம்ம சாதாரணமா பயன்படுத்திடுவோம், ஆனா எதுக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா. ஏன்னா நம்மளுடைய பாடி பாடி அனாட்டமில ஆகிற ஒரு விஷயம். அதனால தான் தேவன் என்ன சொல்றாரு, நான் பச்சிக்கிற அக்னி. அந்த கோழி சொன்ன இல்லைங்களா, எப்படி அது கோபமா அப்படியே போயிட்டு இருக்கும் இல்லைங்களா. அது போல தேவன் பச்சிக்கிற அக்னி, நம்மள எல்லாம் என்ன பண்ணிருக்கிறார், தேர்ந்து எடுத்திருக்கிறார். எங்க நம்மள எழுந்துருவாரோ அப்படின்ற அவருக்கு பயம் இல்லை இல்லைங்களா. தேவன் கண்டிப்பா நம்ம மாதிரி அவர் பயப்பட மாட்டார். இருந்தாலும் அந்த ஒரு நிலைமையில அவர் இருக்கிறார், அந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல அவர் இருக்கிறதாக நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சரி, அப்ப ஏன் இவர் எரிச்சல் கொள்ளணும், வேற நமக்கு மாத்திரமா, நமக்காக மாத்திரமா இல்லைங்களா, எதுக்காக இவருடைய இந்த ஒரு எரிச்சல், அவருடைய பரிசுத்த நாம கொண்டு ஒரு எரிச்சல் கொள்றாராம். படிக்கலாம் எசிக்கியல் 39:25-26. எசிக்கியல் 39:25-26.
கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் தங்கள் அவமானத்தையும் பயப்படுத்துவார் இல்லாமல் தாங்கள் சுகமாய் தங்கள் தேசத்தில் குடியிருக்கும் போது எனக்கு விரோதமாய் தாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் சுமந்து தீர்த்த பின்பு நான் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி இஸ்ரேல் வம்சத்து அனைத்துக்கும் இறங்கி என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாய் இருப்பேன்.
வைராக்கியம் அப்படின்னு போடப்பட்டிருக்கு தமிழ்ல. ஆக்சுவலி அது வந்துட்டு எரிச்சல். வைராகியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீல் இங்கிலீஷ்ல ஆச்சுங்களா. இப்ப இந்த அதுதான் கன்ஃபியூஷன், ஜீல், வைராகியம், எரிச்சல், பொறாமை, இது மூணும். இந்த ஜீல் கூட ஆகிற காரியம் எதனால தானே, இதே அட்ரினாலின் ரஷ், எக்ஸைட்மெண்ட் உண்டாவது பாருங்க இல்லைங்களா. அந்த ஜெலஸ், அந்த ஒரு சகோதரன் ரொம்ப ஜீலா இருக்கிறார், பயங்கரமா வேலை செய்யறார். எங்கன்னு வந்துச்சு அவருக்கு சக்தி, எங்கன்னு வந்தது, ரொம்ப ஜீலா இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஏன் அப்படின்னாக்கா அவருக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்குள்ள இருக்கிற அந்த மோட்டிவேஷனால, ஒரு சகோதரனோ இல்ல அந்த சகோதரியோ, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மோட்டிவேஷனால இந்த ஆட்ரினலின் என்ன ஆயிட்டு இருக்குன்னா, கெமிக்கல் செக்ரெட் பண்ணிட்டே இருக்கு இல்லைங்களா. ரொம்ப உற்சாகம் கொடுக்கும், பயங்கரமா வேலை செய்வாங்க. அப்ப இங்க இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அது வைராக்கியம் அல்ல, அது வந்துட்டு ஒரு எரிச்சல் அப்படின்னு நம்ம பார்க்கறோம். இட்ஸ் ஜெலசி. இதுக்கு ஒரு உதாரணமா நம்ம பார்த்தோம்னாக்கா, தேவன் இந்த ஒரு பேரை வந்துட்டு அவருடைய பேரை வெளிப்படுத்துறதுக்கு முன்பாக மோசேய சீனாய் மலை மேல கூப்பிட்டு என்ன பண்றாருன்னா, அந்த பத்து கற்பனைகளை கொடுக்கிறார். அதுக்குள்ளே கீழே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, விக்ரஆராதனை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப தேவன் எப்படியாப்பட்ட ஒரு தேவன் அப்படின்றத ஒரு கிளிம்ஸ் பாக்குறார் மோசே. கீழே வர்றார், அந்த பத்து கற்பனையை கொண்டு வர்றார். வரும்போது என்ன ஒரு காட்சி அவர் பாக்குறாருன்னா, எல்லாருமே இந்த ஒரு விக்ரஆராதனம் இல்லைங்களா, அங்க ரொம்ப ஒரு பாவமான ஒரு காரியங்களை அவர் செய்யும் போது இவருக்குள்ள தேவனை பற்றியான அந்த ஒரு எரிச்சல் வந்துருது. இமிடியேட்டா என்ன பண்றாரு, தேவன் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அந்த ஆக்ஷன் இவரே எடுத்துருவார். அவங்களால என்ன பண்றாரு, அடிச்சு தூள் தூள் பண்றதாக நம்ம பாக்குறோம். லேவி ஜனங்களை மாத்திரம் அவரு செலக்ட் பண்றாரு. தேவன் வந்துட்டு கண்டிப்பா இரக்கத்தின் தேவன். இந்த எரிச்சலையும் கோபத்தையும் வெளிப்படுத்துறதுக்கு முன்பாக எப்பவுமே ஒரு சான்ஸ், ஒரு கிருபை கொடுத்தே கொடுப்பார். அதே போலதான் மோசே என்ன பண்றாருன்னா, யாரெல்லாம் தேவன் பக்கத்துல இருக்கிறீங்களோ நீங்க என் பக்கம் வாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. சோ அதே போல மோசே இந்த ஒரு காரியத்தை செய்யும் போது தேவன் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறதாக நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அதுக்கு அடுத்ததா இன்னும் அவர் எப்படியாப்பட்ட ஒரு தேவன், இன்னும் 100% புரிஞ்சிருக்க மாட்டார் இல்லைங்களா. 100% யாருமே இது வரைக்கும் புரிஞ்சல. அந்த ஒரு நேரத்துல, அந்த ஒரு சிச்சுவேஷன்ல மோசே இன்னும் அவரை பத்தி புரிஞ்சிருக்கல. இரண்டாம் முறை மறுபடியும் மேல போறார் சீனாய் மலையில இல்லைங்களா. அப்ப தேவனை பற்றி சில காரியங்களை இன்னும் அங்க உயர்த்ததா நம்ம பாக்குறோம். படிக்கலாம் எக்ஸோடஸ் 34:6.
கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன்.
கர்த்தர் கர்த்தர் அவர் இரக்கமும்
கிருபையும்
கிருபையும்
நீடிய சாந்தமும்
நீடிய சாந்தமும்
மகா தயையும்
மகா
தயையும்
தயையும்
சத்தியமுள்ள தேவன்
சத்தியமுள்ள தேவன். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறார் மோசே. தேவன் எப்படியா இருக்கிறார், தேவன் இதை வெளிப்படுத்துறார் அவர்கிட்ட எப்படின்னும் போது அவருடைய அந்த மகிமைய அவருக்கு காண்பிக்கும் போது அப்படின்றது நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அப்போ தேவன் இந்த ஒரு ஜெலசி அவருக்குள்ள இருக்கு அப்படின்னாக்கா, இது நல்லதா கெட்டதா நீங்க பாத்தீங்கன்னா, இது கண்டிப்பா ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அவருக்குள்ள இருக்கிறது. அப்படிதான் அவர் இருக்கணும். ஏன் அப்படின்னும் போது God's name is epitome of who and what he is. அவர் என்ன இருக்கிறார், எப்படி இருக்கிறார் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியா இருக்கிறதாக நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அதுக்கு அடுத்ததான் இந்த ஒரு ஜெலசி, தேவனுக்குள்ள இருக்கிற இந்த ஒரு எரிச்சல், இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ பாசிங் மூட். நம்மளுக்கு வந்துட்டு எரிச்சல் வந்துடும் போயிடும், வந்துடும் போயிடும். தேவனுக்குள்ள அந்த மாதிரி இல்ல. இட் இஸ் ஜஸ்ட் நாட் அ பாசிங் மூட் வித் காட். இட் இஸ் தி வெரி எசன்ஸ் ஆஃப் வாட் ஹி இஸ் இல்லைங்களா. பிகாஸ் ஹி இஸ் இன்ஃபினிட்லி ஹோலி அண்ட் குளோரியஸ். அப்படியாப்பட்ட ஒரு தேவன் கண்டிப்பா அவருக்கு ரொம்ப பொருந்ததான ஒரு நாமமா இருக்கு இந்த ஒரு நாமம். எரிச்சல் கொண்ட ஒரு தேவனா இருக்கிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அது மாத்திரமில்ல, இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ஐசாயா 42:8. ஐசாயா 42:8.
நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன்.
பாத்தீங்களா, என் மகிமையை வேற யாருக்கும் என்னுடைய துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். கண்டிப்பா அவருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஸ்டேட்டஸ் அவரு தான் காப்பாத்தணும். அவரு காப்பாத்தாம இல்ல, யாரு காப்பாத்த? ஒருவேளை சரி, விக்கிரகங்களை நீங்க தொழுந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டா என்ன இடம்? விக்கிரகங்களை அவருக்கு ஈக்குவலா பண்ணிட்டு இருக்காரு தேவன். பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அவருடைய அந்த ஸ்டேட்டஸ் நிலைமைய தேவனை தவிர வேற யாருமே காப்பாத்திக்க முடியாது. அதனாலதான் அவர் எப்படி இருக்கிறாருங்க, எரிச்சல் கொண்ட தேவன். இதுக்கு உதாரணமா மனைவி இருக்கிறாங்க, இன்னொருத்தர் கூட நீங்க போங்க பரவாயில்ல, எனக்கு ஒண்ணுமே அஃபெக்ட் ஆகாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. அந்த ஸ்டேட்டஸ் கணவன் அப்படின்ற ஸ்டேட்டஸ் நாம தான் காப்பாத்திக்கணும் இல்லைங்களா. ஓகே, காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ண முடியாது. அதே தான் தேவன், காம்ப்ரமைஸே இல்ல. அவருடைய மகிமை அவருக்கு தவிர, அவருடைய துதி அவருக்கு தவிர வேற யாருக்குமே போகக்கூடாது. அதனாலேயே அவரு எரிச்சல் கொண்ட தேவனா இருக்கிறார் அப்படின்றது நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. இன்னும் அதிகமான காரியங்கள் இருக்கு, இன்னைக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை. அதனால ஒரு கடைசியான ஒரு வசனத்தை நம்ம வாசி முடிக்கலாம். ஏன்னா நம்மளுடைய தேவன் எப்படி இருக்கிறார், அவரை பற்றி பேசிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு மகா பெரிய வல்லமையும் ஞானமும் இறுக்கமும் இறக்கமும் உருக்கமும் உள்ளவர் தேவனா இருக்கிறார் இல்லைங்களா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். யோவான் 17:3.
ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன்.
பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேரும் அறிவதே நித்திய ஜீவன். இவங்க பத்தி அறிவுனா நம்ம சாகவே கூடாது. அதுதான் தேவன் நம்மகிட்ட விரும்புறார். அந்த ஒரு நித்திய விவாகத்துக்கு இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய அழைப்பு கொடுத்திருக்கிறார். இதை இழக்காமல் இல்லைங்களா, எப்படி இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எழுந்துட்டாங்களோ அது போல நம்ம இழக்காமல் அவருடைய அந்த ஒரு எரிச்சல் நம்ம மேல இருக்கு, அது தொடர்ந்து இருக்கட்டும். ஏன்னா அவ்வளவு நம்ம மேல அவர் அன்பு கூறுறார். இப்படி இருக்க நம்ம அனைவரையும் இன்னைக்கு தேவன் இந்த ஒரு உணர்வை கொடுத்திருக்கிறார். இதை பற்றி நம்ம நல்லா புரிஞ்சுட்டு இன்னும் அதிகமா தேவன் மேல நம்ம எரிச்சல் கொள்ளலாம். அதை பற்றியெல்லாம் நான் இன்னைக்கு பேச முடியல இல்லைங்களா. எப்படியெல்லாம் நம்ம தேவன் மேல எரிச்சல் கொள்ளலாம் அப்படின்ட்டு அந்த எரிச்சல் நம்மளுக்குள்ள இருக்கணும். ஏன்னா உதாரணத்துக்கு எலியாக்கு இந்த ஒரு எரிச்சல் இருந்திருக்கு, பவுலுக்கு இந்த ஒரு எரிச்சல் இருந்திருக்கு, இயேசு கிறிஸ்துக்கு இந்த ஒரு எரிச்சல் இருந்திருக்கு. ஆனா நம்மளுக்கு இந்த எரிச்சல் இருக்காது. ஏன்னா தேவன் அவரை மாத்திரம் தான் துதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் இல்லைங்களா. ஆனா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா உலகத்து வேலையை பண்ண ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு சின்ன ஒரு உதாரணமா நான் சொல்லி நான் விடைபெறுறேன். இன்னைக்கு இந்த விக்கிர ஆராதனை நம்ம எப்படி சேர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, விக்கிரங்களை போய் ஆராதிக்க மாட்டோம், இந்த உலகத்துல இருக்கிற பொருட்களை ஆராதிச்சுட்டு இருப்போம். இன்னைக்கு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் எடுத்துறீங்களா, உலகத்திலேயே மகா பெரிய டிஸ்ட்ராக்ஷன் நம்ம கையில இருக்கிற கேட்ஜெட்ஸ், அதுக்குள்ள இருக்கிற இன்டர்நெட், அதுக்குள்ள இருக்கிற ஃபேஸ்புக், அதுக்குள்ள இருக்கிற வாட்ஸ்அப், நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லா உலக சிந்தனை. ஆனா இதெல்லாம் நம்ம எப்படி நம்மளே மோசம் பண்ணிப்போம் அப்படின்னா, இது தேவனுடைய மகிமைக்காக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இல்லைங்களா. 99% உலகத்து வேலை பண்ணிட்டு இருப்போம், ஒரே 1% தேவனுடைய வேலையை சேர்ந்துட்டு தேவனுடைய மகிமை ஒருவேளை நீங்க இப்படி செய்யலன்னா வெரி குட், பட் அப்படின்னு செய்துட்டீங்கன்னா அந்த கேஜெட்டே தூக்கி விசிரிச்சிடுங்க, தேவையில்லை நம்மளுக்கு. நம்மளையும் தேவனையும் வேறுபடுத்துற இன்னொருத்தன் ஒரு இன்னொரு பொருள் நம்ம இடத்துல இருக்கவே கூடாது. நம்ம தேவனுக்கு மாற்றம் தான், தேவனுக்கு மாற்றம் சேர்ந்தவர்கள். தேவன் தாமே இந்த ஒரு வசனங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் மூப்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை எடுத்துக்கொண்டு நான் இந்த ஒரு இதை விடை பெறுகிறேன். ஆமீன்.